الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي عليه الصلاة والسلام من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தில் மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து மரணிக்குகின்ற வரைக்கும் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல வழியை அந்த மார்க்கத்திலே காட்டித் தரப்பட்டிருக்கின்றது. வெறும் வணக்கங்களை மாத்திரம், இபாதத்துகளை மாத்திரம், நற்கர்மங்களை மாத்திரம் செய்துவிட்டு மற்ற விடயங்களை நீங்கள் நினைக்கின்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனது கூறுகின்ற மாதிரி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களை ஃப்ரீடமாக சுதந்திரமாக விடல்ல. மாற்றமாக நாம் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு அலுவல்கள் செயல்கள் இவைகள் அனைத்திற்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரீதியாக செய்து காட்டி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். வணக்கங்களாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கல்வியிலே ஈடுபடுவதாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம், இன்னொரு என்ன மனிதர்கள் எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அழகான வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் மக்காவிலே 13 வருடம் வாழ்ந்தார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பின்னால கிட்டத்தட்ட 10 வருடம் வாழ்ந்தார்கள். அந்த இரண்டு ஊர்களிலேயும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரி. மக்காவிலே வாழ்ந்த நேரத்தில் பலவிதமான சோதனைகள், சிரமங்கள், பலவகையான அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், அவைகளுக்கு மத்தியில தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபா தோழர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால கொஞ்சம் வித்தியாசம், மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களால ஒரு வகையான பிரச்சனை என்றாலும், மதீனாவுக்குள்ளே இருந்து அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் நபி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனுசாரங்களாக மாறிவிடுகின்றார்கள். மக்காவிலே மக்கத்து முஷ்ரிக்கின்றால சோதனை என்றால், மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இன்னொரு வகையான சோதனை. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மதத்தவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது அது இந்த காலத்திலே நமக்கு மிகவும் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட மக்காவிலே 11 வருடம் வாழ்ந்தார்கள். பலவிதமான சிரமங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், சாதாரணமான ஏழை சகாபாக்களை துன்புறுத்துவார்கள், எத்தனையோ வகையிலே அவர்களை சித்திரவதை செய்வார்கள். இருந்தாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலேயும் அவர்கள் செய்ததற்கு பழிக்கப்படை வாங்குவதற்குரிய எந்த யோசனையையும் நபி அவர்கள் எடுக்கல்ல. நுபுவத் கிடைத்த ஒரு 10 வருடம் இருக்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய முழு குடும்ப அங்கத்தினர்களையும் மக்காவை விட்டும் பக்கத்தில் உள்ள ஷாபே அபிதாலு என்ற கணவாய்க்கு அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். ஒரு கட்பாறையில மலை குன்றில 2.5 வருடத்தை கழித்தல் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அந்த மக்காவுடைய சூடு, மக்காவுடைய உஷ்ணம், அந்த பயங்கரமான சூட்டுக்கு மத்தியில 2.5 வருடம் நபியவர்களும் நபியுடைய முழு குடும்பத்தினர்களையும் அங்கே அவர்கள் நாடு கடத்தி வாழ வைத்தார்கள். மிக பயங்கரமான ஒரு சோதனை. அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். அது மிக நீண்ட வரலாறு. என்றாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எதன் மூலம் விளங்க வைத்தார்கள்? வாயாலும் விளங்க வைத்தார்கள், தாவப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்களை அழைத்தார்கள். ஆனால் மறுமுனையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் இணைந்து பின்னி பழகி அவர்களுடன் நெருங்கி செயல் ரீதியாக அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளக்கினார்கள். பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாமல் அவர்களுடைய அந்த பழைய மார்க்கத்திலேயே சுருக்கிலேயே இருந்து விடுகின்றார்கள். நபியுடைய மிக முக்கியமான சகாபாக்களுடைய குடும்பத்திலே இருந்த பலர், ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா என்ற பெண்மணி, அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளல. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 மனைவிமார்கள், அந்த பெண்மணிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளல. குர்ஆன் ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான், அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் நீங்கள் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டாம் என்ற இந்த ஆயத் இறங்கிய உடனேயே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேர்களையும் அழைத்து சொன்னார்கள், ஒன்று நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடுங்கள், அல்லது உங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு சென்று விடுங்கள். இது காலம் வரைக்கும் நான் உங்களுடைய கணவனாக, நீங்கள் என்னுடைய மனைவியாக வாழ்ந்தீர்கள். அதற்குரிய தடையை இதுவரைக்கும் அல்லாஹ் விதிக்கவில்லை. ஆனால் இப்போது விதித்துவிட்டால் இதற்கு பின்னால் நீங்கள் என்னுடன் சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளணும். அந்த வரிசையில்தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா, அந்த பெண்ணுக்கு கிடைத்த மகள் தான் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளல. அந்த பெண்மணி அவனுடைய சிறுக்கிலேயே குற்றிலேயே இருந்து கிடக்கின்றாள். இருந்தாலும் குழந்தை பாசம் அவளை விடல்ல. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக நிறைய இனிப்பு பண்டங்களை, இனிப்பு பதார்த்தங்களை எடுத்துக் கொண்டு தன்னுடைய மகனுடைய வீட்டை நோக்கி வந்துவிட்டார் அந்த பெண்மணி. ஆனால் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாய்க்கு அனுமதி கொடுக்கல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆள் அனுப்பி கேட்கின்றார்கள், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய உண்மையான தாய் வந்திருக்கின்றால், அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளல, அதனால அவளுடன் நான் எவ்வாறு நடந்து கொள்ளேனும் என்று கேட்டிய நேரத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனால் இறக்கி வைக்கப்பட்ட இந்த ஆயத்தை சொல்லி நபி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். உங்களோட தாயை தாராளமாக அழையுங்கள், அவனுக்கு சிதன தணிகளை செய்யுங்கள், அவனுக்கு தேவையான எல்லா வகையான உபகாரங்களையும் செய்யுங்கள் என்ற கருத்து தெரிந்த ஆயத்தை நபி அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். அந்த ஆயத்தில் தான் அல்லாஹ் கூறுகின்றான், யாரும் ஆயுதம் ஏந்தி உங்களுக்கு எதிராக போர் கொடுக்கவில்லையோ, யுத்தம் செய்யவில்லையோ, அல்லது உங்களை எங்களுடைய வீடுகளை விட்டும் ஊடுகளை விட்டும் நாடு கடத்தவில்லையோ, அப்படியாட்டவர்களுடன் நீங்கள் நீதமாக நேர்மையாக நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு நான் தடை விதிக்கல்ல. நீங்க நல்ல முறையில நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்குகின்றான் என்ற கருத்துப்பட இந்த ஆயத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகின்றார்கள். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு பின்னால் தன்னுடைய தாயை வீட்டுக் கொள்ள அழைத்து அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா வகையான பணிவிடைகளையும் செய்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முஸ்லிக்கங்கள் பல விதத்தில் துன்புறுத்தினார்கள். நபி அவர்களையும் நபித்தோழர்களையும் பயமுறுத்தினார்கள். குழந்தை அல்லாஹ் கூறுகின்றான், மக்காவிலே நீங்கள் வாழ்ந்த அந்த ஆரம்ப காலத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். நீங்கள் எண்ணிக்கையில குறைந்தவர்களாக இருந்தீங்க, சபாதம் பயத்துடன் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த மக்கள் உங்களை கொலை செய்து விடுவார்களே என்ற அந்த பீதியுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த அளவுக்கு பல வகையான பதட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஷ்ரிக்கீன்களை ஒதுக்கி தள்ளல. 13 வருடம் வாழ்ந்துவிட்டு ஹிஜ்ரத்துடைய கட்டம் வருகின்றது. ஹிஜ்ரத்துடைய வேளையில ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்ட நேரத்திலும் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயண வழிகாட்டியாக அப்துல்லாஹிபின் உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமை தான் நபி அவர்கள் தெரிவு செய்தார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருக்கலாம், இவர்களிலே உள்ளவரால நான் பயண வழிகாட்டியாக எடுத்துவிட்டால் இவனே என்னை காட்டி கொடுத்து விடுவான் என்று நபி அவர்கள் பயப்பதல்ல. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, நான் இவர்களுடன் நெருங்கி பழகணும், நம்முடைய நல்ல பண்புகள குணங்கள் இவர்களுக்கு காட்டணும். அந்த மிக முக்கியமான ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் தன்னுடைய பயண வழிகாட்டியாக அப்துல்லாஹிபின் உரைக்கு சென்று செல்லக்கூடியவரை எடுத்துக் கொள்கின்றார். அதைவிட ஒருபடி மேல் ஏறி நண்பர்களாக இரக்கமாக நெருக்கமாக பழகுவது வேற, ஆனால் ஒரு விரோதியுடைய மகனை தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக எடுப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இப்பொழுது நம்முடைய நாட்டில் சமீப காலமாக 2-3 வருடமாக ஒரு முன்தெழுத்தை கொண்ட சில அமைப்பினர்கள் மிக எதிராக நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்புடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அவருடைய மகளை யாராவது நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு ஆள் முடிப்பாங்களா? என்ன முடித்தால் என்ன சொல்லுவாங்க? இவன் நஞ்சை கொடுத்து தற்கொலை செஞ்சிருவான், நஞ்சை கொடுத்து இவரை கொலை செய்து விடுவார் என்றெல்லாம் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான நிலையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட பயங்கரம் தான் அபூ சுஃபியான். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய துணைவியாக மனைவியாக ஆக்கி கொள்ளலையா? அவர்களுடைய பெயர் ரம்லா பின்ட் அபி சுஃபியான். அபு சுஃபியான் எந்த அளவுக்கு விரோதமாக செயல்பட்டார், எத்தனையோ யுத்தங்களில் நபியவர்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் எதிராக அவர் தான் தலைமை தாங்கி வந்தார். அவருடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கவில்லையா? பனு குறைதா யூத கோத்திரத்திலே உள்ள மிக பிரசித்தி பெற்ற பிரபல்யமான ஒரு கோத்திரம்,
அந்த யூத கோத்திரத்திலே உள்ள ஒரு ஒரு மிக முக்கியமான ஒருவருடைய மகள் தான் ஹதரத் ஸஃபியா பின்த் உயை ரழியல்லாஹு அன்ஹா. ஹைபரில் வைத்து ஹைபரில் நடந்த இத்தனை யூதர்களிடம் நடந்த சண்டை, நபி அவர்களுக்கு எதிராக யூதர்கள் அவர்கள் எந்தெந்த அநியாயங்களை செய்தார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூனியம் செய்யலையா, அவர்களுக்கு நன்றிப்பட்ட உணவை கொடுக்கலையா, அவர்களை கொலை செய்ய மக்காவிலிருந்து ஆள் அனுப்பலையா, அந்த யூதர்களிலே உள்ள மிக முக்கியமான ஒருவருடைய மகள் தான் ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணையும் நபி அவர்கள் திருமணம் முடிக்க பின்வாங்கல்ல. அதர ஜோயிரியா பின் துல் ஹாரித். ஹாரித் யாரு? இவர் தன் செய்யுது பனூ முஸ்தலிக். பனூ முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துடைய மிகப்பெரிய தலைவர் ஹாரித். அந்த ஹாரிசுடைய மகள் தான் ஜோயிரியா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணையும் நபியவர்கள் திருமணம் முடித்து காட்டினார்களே. நாம் இந்த பெண்ணை முடித்ததன் மூலமாக இந்த குடும்பத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் நம்முடன் நெருங்குவார்கள், நம்முடன் இணைவார்கள். அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை விளங்குவார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார்கள் என்ற அந்த தூர நோக்குடன் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பயங்கரமானவர்களுடைய மகள்மார்களை கூட திருமணம் முடித்ததற்கு பின்வாங்கல்ல. அதற்கு பின்னால மதீனாவுக்கு செல்கின்றார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பின்னால இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இதை பார்த்து யூதர்களால் சகிக்க முடியல. ஒரு திரும்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு யூத கோஸ்தி நபியுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து கதவை தட்டுகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில வந்தவுடன் அந்த யூதர்கள் முதலாவது நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக. அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி, உங்களுக்கு அமைதி. அந்த லாமை விட்டுவிட்டு அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு நாசம். நம்முடைய வார்த்தைகளை சொல்வதாயிருந்தால் நீங்க நாசமா போங்க. எப்படி பெரிய ஒரு தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூலர்களுக்கெல்லாம் தலைவர், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்களுடைய வீட்டுடைய வாசல்ல அவர்களுடைய முகத்துக்கு முன்னால எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன நேரத்திலேயும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும், நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும். வேற எந்த பதிலையும் நபி அவர்கள் சொல்லல. சகாபாக்களை அழைத்து இவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை படிப்பீங்க, இவர்களுக்கு அடையாளம் நிற்கிற வரைக்கும் எதையாவது செஞ்சு அனுப்புங்க, ஏதாவது நபி அவர்கள் சொன்னார்களா, இல்ல அழைக்கும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை தவிர வேற எதையும் சொல்லல. வீட்டுக்குள்ளே இருந்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சின்ன வயது பெண்ணனே, ஹதரத் ரசூலுல்லாஹிக்கு ஏற்றுவதை பார்த்த அந்த நபியுடைய மனைவியால சகிக்க முடியல. அந்த பெண்ணால அந்த வார்த்தைகளை பொறுத்துக் கொண்டு இருக்க முடியல. அந்த பெண்மணி அவர்கள் வெளியிலே வந்து அழைக்கணும் சாமு அல்லானா, உங்களுக்குத்தான் நாசம், உங்களுக்குத்தான் கேடு உண்டாவதாக என்று அவர்களை திட்டிய நேரத்திலும் நபி அவர்கள் சொன்னார்களே, ஆயிஷா அழைக்கிறார். இன்னும் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ஏன் இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க, கொஞ்சம் சொத்தா நடந்து கொள்ளுங்களேன், கொஞ்சம் மிருதுவாக நடந்து கொள்ளுங்களேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், அலம் தஸ்மா மா காலு, அவர்கள் உங்களுக்கு முன்னால என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க செவி மடுக்கவில்லையா? நபியார்கள் கேட்டார்கள், அலந்தஸ் மகிமா கூட்டு நகம், நான் அவர்களுக்கு பதில் சொன்னதை ஆயிஷா நீங்க கேட்கலையா ரழியல்லாஹு அன்ஹா? சொன்னார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு எதிராக அவர்கள் என்ன சொன்னாலும் தடுக்க போவதில்லை, அவர்களுக்கு எதிராக நான் எது சொன்னாலும் சிலவேல தடுத்து விடலாம், அவர்களுக்குரிய பதிலை நான் சொல்லிவிட்டேன், வாழைக்கும், நீங்க எது சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும். நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்பது என்ன சாதாரணமான விடயமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பொருட்படுத்தல. ஏன் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த யூதர்களும் பெரியத்தனமாக செய்கிறார்கள். எத்தனையோ யுத்தங்களில் நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும் மஹ்தி கௌமி, அந்த எதிர் திசையில எதிர நிலையில் உள்ளவர்களையும் என்னுடைய கூட்டம் அவர்களுக்கு நேரான வழியை காட்டு. அரியத்தனமாக பெரியத்தனமாகத்தான் செய்கிறார்கள். அவர்களை அழிப்பதற்கு துஆ செய்யல, அவர்களுடைய ஹிதாயத்திற்கு துஆ செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்துல மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே ஒரு கிறிஸ்தவ மதத்துடைய ஒரு கூட்டம் வந்து விடுகின்றார்கள். நஜரான் பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ குழு இப்பொழுது அவர்களுடன் ரொம்ப நேரமா பேசிவிட்டு கடைசியில ஒரு ஒப்பந்தம் அங்கே நடக்குகின்றது. அந்த ஒப்பந்தத்தை நபியவர்கள் எழுதக்கூறுகின்றார்கள். நஜரான் வாசிகளும் இங்கே வந்தவர்களும் இங்கே வராதவர்களும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹுடைய ரசூலுடைய பொறுப்பிலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல், அவர்களுடைய பொருள், அவர்களுடைய சமயம், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய மனஸ்தலங்கள் அத்தனைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்களில் உள்ள துறவிகள், அவர்களுடைய மதத்தில் உள்ள மிக முக்கியமான மதத்தலைவர்கள் யாராவது ஒருவர் அந்த நிலைமையிலிருந்து நீக்கப்பட மாட்டார். அவர்களில் யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகமும் தாக்கப்பட மாட்டார்கள் என்ற உயர்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு ஒப்பந்தம் அங்கே கைச்சாத்திடப்படுகின்றது. அதிலும் விசேஷம் என்னண்டா, மாலை நேரம் அசரு தொழுகைக்கு பின்னால வந்தார்கள். இந்த ஒப்பந்தம் எங்கு முடிக்கப்பட்டதற்கு பின்னால அந்த கிறிஸ்தவர்களுக்கு தலைமை தாங்கிய அந்த ஃபாதர் கேட்டாரு, நாங்க எங்கட மதத்துடைய அடிப்படையில் வணங்கணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தை காட்டித்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு மூலையை சுட்டிக்காட்டி, உங்கள மத அடிப்படையில் நீங்க வணங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கொடுத்துகின்றார்கள். நாங்க சொல்லல, எங்கட மஸ்ஜித்களுக்குள்ள பௌத்தர்களை வணங்க விடுங்க, கிறிஸ்தவர்களுக்கு வணங்க இடம் கொடுங்க, அல்லது இந்துக்களுக்கு அவர்களுடைய மத அடிப்படையில வணங்குவதற்கு கொடுங்க நீ சொல்ல வரல. ஆனால் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜரான் தேசத்திலிருந்து வந்த அந்த கிறிஸ்தவ கூட்டத்துடன் இந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்ததின் மூலமாக கிறிஸ்தவ மதத்துடைய மிகப்பெரிய சாதர் தமிழ்தாரி அவர் சஹாபியாக மாறி ரதியல்லாஹு அன்ஹுவாக மாறுகின்றார். யூதர்களுடன் விட்டுக் கொடுப்புடன் நடந்ததன் காரணமாக யூத மதத்துடைய மிகப்பெரிய தலைவர் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் அவரும் முஸ்லீமாக சஹாபியாக மாறிவிடுகின்றார். மிக குப்புரல சிறுக்கில ஊறி போயிருந்த அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா, சஃபான் இப்னு உமையா, அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ், அவர்களுடைய மனைவி ஹிந்தா போன்ற அந்த பெண்மணிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எதன் மூலம் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் நடந்து கொண்ட விதம் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மாற்று மதத்திலே உள்ள ஒட்டுமொத்த பௌத்தர்கள் அல்லது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் அல்லது ஒட்டுமொத்த இந்துக்கள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக செயல்படல, எங்களுக்கு எதிராக கோஷம் எழுப்புகின்றார்கள், பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகின்றார்கள், மோசமான குற்றச்சாட்டுகளை வைக்குகின்றார்கள் என்றால் அந்த சமூகத்திலே உள்ள ஒரு வீதம் கூட இல்லை. கடந்த காலத்துடைய தேர்தலில் அந்த மூன்று எழுத்து சகோதரர்கள் அவர்களும் தேர்தல்களில் நின்றார்கள், வாக்குகளை கேட்டார்கள். இந்த முழு இலங்கை நாட்டில முழு நாட்டிலேயும் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் 21,000 2 கோடி மக்கள்ல 21,000 1% என்றால் 20 லட்சம் கிடைச்சிருக்கணும், 10% என்றால் 20 லட்சமாவது கிடைச்சிருக்கணும், 1% என்றால் 2 லட்சமாவது கிடைச்சிருக்கணும். அவர்களுக்கு கிடைத்தது வெறும் 21,000 மாற்றுகள். மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒட்டுமொத்த மாற்று சகோதரர்களையும் நாங்க அந்த ஒரு சிலர் மோசமா பேசுறாங்க அதே மாதிரி கணக்கெடுக்க கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் இந்த அளவுக்கு நெருங்கி பழகினதுனால தான்
பின்னொரு காலத்துல இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறுகின்றார்கள். மக்கத்தில் சிரிக்கைகள் எவ்வளவு பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்களை பலர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அதற்கு நிறைய அல்லாஹுவான் அவர்களுடைய ஆட்சி காலத்துல மதீனாவில ஒரு வயது முதிர்ந்த மனிதர் வீடு வீடாக போய் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டார்கள், ஏன் யாசகம் கேட்கிறீங்க? நீங்க உழைக்கலாம் தானே, முயற்சி செய்யலாம் தானே, தொழில் செய்யலாம் தானே? அவர் சொன்னார், இல்ல, நான் வயோதிகத்தை அடைந்து விட்டேன், நான் முழுமையை அடைந்து விட்டேன், நான் நோயாளியாக ஆகிவிட்டேன், இப்பொழுது என்னால உழைக்கலாது. அதற்கு ரவியல்லாம் கேட்டார்கள், நீங்க நல்ல ஆரோக்கியத்தில் இருந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஜிஸியா வரிப்பணம் செலுத்தினீங்களா? ஆம், நான் ஜிஸியா வரிப்பணம் செலுத்தினேன். அப்பொழுது ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் இருந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சிக்கு வரிப்பணம் செலுத்தினீர்கள் என்றால் நீங்க முதுமையை வயோதிகத்தை சேமத்தை அடைந்து விட்டால் உங்களுக்கு உதவி செய்யறது என்ற கடமை. அதனால் இதற்கு பின்னால நீங்க மரணிக்குகின்ற வரைக்கும் உங்களுடைய அத்தி அரசிய செலவு என்னென்ன இருக்குதோ அதை பைத்துல் மாலிலிருந்து நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பைத்துல் மாலுடைய அதிகாரிக்கு அதற்கு அமர் ரதியல்லாஹு அன்ஹு உத்தரவிடுகின்றார்கள். மாத மாதம் இவருக்கு தேவையான ஒரு தொகை பணத்தை கொடுத்து உதவி செய்யும்படி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கின்களாக இருக்கலாம், மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் விடவும் ரொம்ப பயங்கரமானவர்கள் தான் முனாஃபிக்கீன்கள். ஏன் யூதனோ கிறிஸ்தவனோ அல்லது இந்துவோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவன், நான் இந்த மதத்துடைய உடையவன் என்று தெளிவாக சொல்லுவார்கள். இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாக முனாஃபிக்கீன்கள் அவர்கள் முஸ்லிம்களுடைய போர்வையில இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். இவ்வாறு ஷியா இஸ்லாத்துடைய போர்வையில முஸ்லிம்களுக்கு எதிராக இப்பொழுதும் கடந்த காலங்களிலேயும் அன்றைய காலத்திலிருந்து செயல்பட்டார்கள். அதே மாதிரி தான் முனாஃபிக்கீன்கள் முஸ்லிம்களோட சேர்ந்து சொல்லுவாங்க, முஸ்லிம்களுடன் சேர்ந்து ஜிஹாதிலையும் கலந்து கொள்வார்கள். சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய ஆயத்துகளை குறிப்பிடுகின்றான். ஈமான் கொண்டவர்களை சந்தித்தா சொல்லுவாங்க, நாங்களும் ஈமான் கொண்டிருப்போம். தன்னுடைய சைத்தாண்டத்தை திருப்பி சென்று விட்டால் சொல்லுவாங்க, இல்ல நாங்கள் உங்களோடத்தான், என்னமா நாங்கள் முஸ்தஹிவும், இந்த முஸ்லிம்களோடு நாங்கள் இருந்தது அவர்களை கேள்வி செய்ய, அவர்களை சிந்தல் செய்ய, அவர்களை சில விடயங்களை தெரிந்து கொள்ள. இவ்வாறு அந்த முனாஃபிக்கீன்களை பற்றி பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் மிக விரிவாக குறிப்பிடுகின்றான். அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். ஒரு தடவை ஒரு ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வர நேரத்தில் எல்லா ஜிஹாதிகளிலேயும் முஸ்லிம்களுக்கு வெற்றி, பல நாடுகளை பல பிரதேசங்களை வெற்றி கொள்கின்றார்கள். இதை பார்த்து இவனால சகிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் சொன்னான், இதற்கு பின்னால் எங்களால பொறுக்கலா, நாங்க மதீனாவுக்கு வந்துட்டோம் என்றா கண்ணியமான நாங்க, கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவோம் என்று கூறி வருகின்றார். ஒரு இளம் சஹாபி அவருடைய காதால் இதை கேட்டுவிட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து முறைப்பாடு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவனை கூப்பிட்டு நபியர்கள் அழைத்து கேட்டும் அவன் கூறி விடுகின்றான், இல்ல நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சூரத்தில் முனாஃபிக்கு உள்ளேயே அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹயின் மூலமாக இறக்குகின்றான். يقولون لا رجعنا الى المدينه لا يخرجن الاعز منها الاذل அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்துவிட்டோம் என்றால் கண்ணியமான நாங்கள் கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹ்யின் மூலமாக அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யார் இஸ்லாத்திற்கு ரொம்ப விரோதமாக இருப்பாங்களோ அவருடைய குடும்பத்தில் உள்ள பலர்கள் இஸ்லாத்துடைய சாதசாதலர்களாக இருப்பாங்க. அந்த காலத்திலையும் நடந்தது, இந்த காலத்திலையும் அடிக்கடி நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த பயங்கரமாக ஒருவர் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகின்றார், அவருடைய மகன் இஸ்லாத்தை தழுவி விட்டார், அவருடைய மகன் இஸ்லாத்தை தழுவி விட்டால், அவருடைய சகோதரன் சகோதரை தழுவி விட்டால் என்ற செய்திகளை அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹிபுடைய மகன் ஏற்கனவே அப்துல்லாஹிபின் அப்துல்லா அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்.
அவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னதை உறுதிப்படுத்த குர்ஆன்ல வஹ்யும் இறங்கிவிட்டது, அதனால் அவருக்கு தந்தனை கொடுப்பதற்காக நீங்கள் வேறு யாரையாவது அனுப்பி என்னுடைய தந்தைக்கு தந்தனை கொடுப்பதை என்னால பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அதனால நீங்களே எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய வாத்தாவுடைய தலையை கொண்டு வந்தவர்களுக்கு முன்னால நிற்கிறேன். இஸ்லாத்துல பாருங்க எந்த அளவுக்கு உறுதி, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தில் எந்த அளவு குருதி, என்னுடைய தந்தையுடைய கழுத்தோட நான் வெட்டி கொண்டு உங்களுக்கு முன்னால வைக்குகின்றேன், நீங்க அனுமதி மட்டும் தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல நான் உங்களுக்கும் அனுமதி தரல, வேறு யாருக்கும் அவ்வாறு செய்யும்படி கூறவும் இல்லை கூறவும் மாட்டேன், அவர் கொஞ்சம் செய்யவும் கூடாது என்று நபியவர்கள் தடை விதித்து விட்டார்கள். சில காலம் தருகின்றது, அப்துல்லா பின் உபய் பின் சலூலுடைய கடைசி நேரம், அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனை கூப்பிட்டு கூறுகின்றான், மகன் சிலவேல் இந்த நோயில நான் இறந்து விட்டேன் என்றா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பாவை வாங்கி நீங்க என்ன கதம் செய்யணும், அவர்களே வந்து என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மரணித்து விடுகின்றார். இவர் மரணித்தவுடன் அவருடைய மகன் அப்துல்லா வந்து கேட்குகின்றார், என்னுடைய தந்தையுடைய சின்ன ஆசை உங்களோட ஜிப்பாவை வாங்கி கதன் செய்ய சொன்னார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜிப்பாவை கலத்தி கொடுக்குகின்றார்கள், உங்களோட வாத்தாவை இந்த ஜிப்பாவால கதன் செய்யுங்க, இப்பொழுது தொழுகிப்பதற்காக வேண்டி செய்வதற்கு ஆயத்தமாக்கிறார்கள். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் இவருக்கு தொழுகிக்க போறீங்க, கடந்த காலங்களில் இவர் எங்களுக்கு எதிராக செயல்பட்டதை நீங்க மறந்துட்டீங்களா, எங்களுக்கு எதிராக தீட்டிய திட்டங்களை நீங்க மறந்துட்டீங்களா, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்ல வேண்டாம், வேறு யாராவது ஒரு சஹாபியை அனுப்பி வையுங்கள் என்று அவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் விடுங்க என்னுடைய கையை விடுங்க, இவரை தொழுகிப்பதற்குரிய தடையை அல்லாஹ் இதுவரைக்கும் விதிக்கல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே செல்கின்றார்கள், நபி அவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால அவருடைய உடலை அந்த மக்கள் அந்த குடும்பத்தினர்கள் குழிக்குள்ள வைத்து விட்டார்கள், ஆனால் மண்ணை போட்டு இன்னும் மூடல்ல. புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிற ஹதீஸ், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வேகமாக செல்கின்றார்கள், அவருடைய உடம்பு அவருடைய சதரம் வெளியே எடுக்கப்பட்டு தன்னுடைய உமிழ்நீர அவனுடைய நெஞ்சு பகுதியில தடவிவிட்டு மீண்டும் அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து விட்டு அவர் அடக்கம் செய்யப்படுகின்றார். ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து கொஞ்ச நேரம் கூட கழியல்ல, இப்பொழுது அல்லாஹ் வஹியை இறக்குகின்றான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யாரும் நிரந்தர குஃபுருடன் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்கள் தெரிவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவரைக்கும் தடை வரல, இதற்கு பின்னால நான் இவர்களில் யாருக்கும் தெரிவிக்கவும் மாட்டேன், அவர்களுடைய கபர்களுக்கு பக்கத்தில் நான் நிற்கவே மாட்டேன், ஆனால் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹிடத்தில் நான் பாதமளிப்பு செய்தேன் இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று நபி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிக்குகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் மீண்டும் ஆயத்தை இறக்குகின்றான், இஸ்திக்ஃபார் லஹும் அவ் லா தஸ்திக்ஃபார் லஹும் இன் தஸ்திக்ஃபார் லஹும் சபஈன மர்ரதன் ஃபலன் யஃபிர் அல்லாஹு லஹும், நீங்க அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க அல்லது செய்யாமல் விடுங்க, 70 முறை அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நீங்க துஆ செய்தாலும் அதை நாங்கள் ஏற்கப் போவதில்லை என்று ஆயத் இறங்கியதற்கு பின்னாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 முறைக்கு பின்னால அதைவிட கூடுதலாக நான் இஸ்திக்ஃபார் செய்து அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது அவர்களுக்கு ஹிதாயத் கொடுப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில வேளை நம்முடைய உள்ளத்துல வரலாம், நபியர்கள் ஏன் இந்த அளவுக்கு பணி வேணும், இவ்வளவு பயங்கரமான ஆள், மிக மோசமான ஆள், இப்போத்திற்கு முஸ்லீம்களுக்கும் எதிராக செயல்பட்டவர், பகிரங்கமாக செயல்பட்டவர், அவருடைய விடயத்தில் பல குரானுடைய ஆயத்து இறங்கியிருந்தும் கூட நபி அவர்கள் அங்கே சென்று அவருடைய ஜனாதாவை தொழுக வைத்து அவனை கசர் செய்ய தன்னுடைய ஜிப்பாவை கொடுத்து அவருக்காக நபியவர்கள் ஏன் இந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும், துஆ செய்யணும் என்று சில வேளை நம்முடைய உள்ளங்களில் வரலாம். நபி அவர்கள் பணிந்தது இந்த அளவுக்கு அவனுக்காக அல்ல. நீங்கள் உள்ள நூற்றுக்கணக்கான முனாஃபிக்கீன்கள் இன்னும் குஃபுரிலேயே இருக்கிறார்கள், இன்னும் அந்த முர்த்தத்தான இஸ்லாத்தை ஏற்காத விதத்திலேயே இருக்கிறார்கள். அவர்கள் திருத்த வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக மாறணும், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்குடன் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார். மிக முக்கியமான முனாஃபிக்கீன்களுடைய தலைவனுடைய ஜனாதாவை தொடர வைத்தாங்க. ஒரு யூதனுடைய ஜனாதா மதீனாவுடைய ரோட்ல சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாதாவை கண்டு எழும்பி நிற்கின்றார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யூதனுடைய மையத்தல்லவா? நபியர்கள் கேட்கிறாங்க, அரைச தர்சன், அது ஒரு மனித ஆத்மா இல்லையா? அது ஒரு மனிதனுடைய உடல் இல்லையா? நபியவர்கள் மனிதாபிமானத்தை மதித்தார்கள், மனிதர்களுடைய தன்மைகளை மதித்தார்கள். ஏனென்றால் அந்த யூதர்களுக்கு விளங்கும், இந்த முனாஃபிக்கீன்களுக்கு விளங்கும் என்ற அடிப்படையில பல கட்டங்களில் நபி அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் ஷரியாத் மார்க்கம் என்ற அந்த பெயரை வைத்துக் கொண்டு எங்களுக்குள்ளே பல வகையான சந்தேகங்கள், எங்களுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள், எங்களுக்குள்ளே பலவிதமான ஏற்ற பேச்சுக்கள். ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் ஒரு கருத்தில் இருக்கிறார், அவருடைய மாற்று கருத்து, அவருக்கு எதிரான கருத்தில் உள்ளவரை கண்டால் சொல்லுவார், எனக்கு அவருடைய முகத்தை கூட காக்க நினைச்சுவாரல்ல, அவனை கண்டதோடு நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன், அவர் சவால் சொன்னாரு நான் பதில் சொல்லல, எனக்கு பதில் சொல்ல நான் விருப்பம் இல்லை, அவரோடு சேர்ந்து உட்கார நான் விருப்பம் இல்லை, ஒரு இடத்துல வந்தாரு நான் எழுந்து வந்துட்டேன், நான் அவரோட பள்ளிக்கு போக மாட்டேன், அவர் எவ்வளவு பள்ளிக்கு வரதானோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் ஷைத்தான் உங்களை விளையாடி கொண்டிருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான முனாஃபிக்கீன்களுடைய தலைவன், மிக பயங்கரமான யூதர்கள், மிக பயங்கரமான கிறிஸ்தவர்கள், அவர்களையும் மஸ்ஜித்துக்குள்ள அழைத்தார்கள், அவர்களுடைய சில நேரங்களில் நெருங்கி பழகினார்களே, அவர்கள் இஸ்லாத்தை விளங்கணும், இஸ்லாத்தில் உள்ள பண்புகளை விளங்கணும், இஸ்லாத்தில் உள்ள உயர்ந்த தெளிந்தரை விளங்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில் உள்ள பத்து வீதமான நாங்கள் மாற்று மதத்தினர்களுக்கு, பெரித்தன்மை சமூகத்தார்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பதற்கு முன்னால முதல்ல நாங்கள் எல்லாம் ஒன்றுபடணுமே. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அது நேற்று முன்னாக்கு ஏற்பட்ட ஒன்று அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் கூட இரண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள். நபியுடைய மனைவிமார்களை இரண்டு பார்த்து ஏசினாங்களா? அவருக்கு எதிராக நோட்டீஸ்களை என்ன பரிமாறினாங்களா? இவருக்கு எதிராக ஆங்காங்கே சுவர்களிலும் தாப்பைகளிலும் எதையாவது எழுதினார்களா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சகாதாக்கள், ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மசாலாக்களின் கருத்து வேறுபாடு. ஆனா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் மாலை மாலையாக அழுவாங்க. ஹதரத் முஆவியா, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுண்டா, அந்த கருத்து வேறுபாட்டின் மூலமாக மிக பயங்கரமான சிஃபியினுடைய யுத்தம், ஆனால் ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஒரு தோழர் ஜிரார் இப்னு அஸ்வர் அல் கிலோமீட்டர் கூறுகின்றார்கள், நீங்க அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஜிரார் இப்னு அஸ்வர் அல் கிலோமி ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜாதி நனைந்து விடக்கூடிய அளவுக்கு அழுதுவிட்டு சொல்கின்றார்கள், ரஹ்மல்லாஹு அபல் ஹசன் ரஹ்மல்லாஹு அபல் ஹசன் கான கமா குல்த ஹசனுடைய தந்தை அபுல் ஹசனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நீங்க சொன்ன மாதிரி கணவராக இருந்தார், அவர் மிக நல்ல மனிதர், மிக பெரிய ஒரு தலைவர். ஹதரத் அலி ஹதரத் நாபியா ரதியல்லாஹு அன்ஹும ரெண்டு பேருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, ஆனால் இவர் அவரை தூக்கல்ல, அவருக்கு எதிராக இவர் போர்க்கொடி தூக்கல்ல, இவருக்கு எதிராக அவர்கள் போக்குகளில் நீதிமன்றங்கள வழக்குகளை தொடரல்ல. மொத்தமாக இவர் அவருக்கு துவா செய்வார், அவர் இவருக்கு துவா செய்வார், இவர் அஞ்சலிப்புகளை அனுப்பி வைப்பார், பகிரங்கமாக இவர் அவருடைய புகழை பாடுவார், அவர் பகிரங்கமாக இவருடைய நலன்களை பாடுவார். இவர் உண்மத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய நஷ்டம், நலவுகளை பார்ப்பதை விட்டு விட்டு கெடுதிகளை பார்க்க ஆரம்பித்துட்டோம். கெடுதிகளை பார்த்தா விரோதம் தான் கூடும். நல்லவைகளை பார்க்கணும், நல்ல விடயங்களை பேசணும், கெட்டவைகளை பார்க்கிறல்ல, கெட்ட விஷயங்களை பேசுறல்ல, அதை பற்றி பிரசாசம் செய்யறல்ல. எந்த அளவுக்கு நான் நபியுடைய சமூகத்தில் ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தொழுது விட்டதற்காக முன்னோக்கி செல்கின்றார்கள். அங்கேயும் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ், இவர் பாதத்தில் ரொம்ப பிரகலியமானவர், எந்த காலத்தையும் விட்டு வைத்ததில்லை, அதில் ரொம்ப மோசமான ஆள், அவரை நீங்க தெரிவித்தா அது பெரிய முன்மாதிரியா போய்விடும், அதனால வேறு யாராவது ஒரு ஆளை தொழுக வைக்க சொல்லுங்க. அவரை உமர் ரழியல்லாஹு சொன்ன நேரத்திலேயும் நபி அவர்கள் உமர் என்னுடைய கையை விடுங்க. அந்த சபையில வந்து ஒரே ஒரு ஏழான், இந்த காலத்துல நாங்க செய்யற ஏழான் எப்படி செய்வோம் என்று சொன்னா, சரி இவர் என்னென்ன தவறு செய்தார் சொல்லுங்க பார்ப்போம் என்று தான் கேட்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே தூக்கி வைத்து விட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னார்கள், இந்த ஜனாதாவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதர் உலகத்தில் வாழும் பொழுது இப்படியாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு நல்லது செய்வதை நன்மை செய்வதை யாராவது பார்த்த தயவு செய்து எழுந்தி சொல்லுங்கள் என்று ஒரே ஒரு அறிவிப்பு. அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்திருக்கின்றார், ஆம் யார சூழல்லாம், இத்தனை வருடங்களுக்கு முன்னால நாங்கள் ஒரு ஜிஹாதில் கலந்து கொண்டோம், ரெண்ட பூரம் நடந்து நாங்கள் எல்லோரும் போய் சோறு விள கலைப்பில படுத்து விட்டோம். அந்த இரவு இந்த மனிதர் மாத்திரம் தூங்காமல் எங்களோட வந்த நண்பர்களுடைய பொதிகளை சாமான்களை பொருட்களை இரவுல பாதுகாத்து இவர் செக்யூரிட்டி வேலை செய்தார் என்று சொன்ன நேரத்தில் நபியவங்க சொன்னாங்க, இது ஒன்றே எனக்கு போதும். அங்க கூடியிருந்த சகாதாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த ஜனாசாவை முன்னால் வைத்து சொன்னாங்க, அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, மையத்தை ஜனாசாவே இந்த மக்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதி, நீங்க நிறைய காரணங்களை செய்திருக்கிறீர்கள், அதனால நீங்க நரகத்தில் போகணும்னு கருதுகிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நான் சாட்சி கூறுகின்றேன், நீங்க சொர்க்கவாதி. யாருடைய கண் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே ஒரு நாள் விழித்திருந்தாலும் அந்த கண் நரகத்திற்கு செல்வது ஹராம், அந்த உடல் சொர்க்கத்திற்கு தான் செல்லும். அதனால் இவர்கள் கூறுகின்றார்கள், நீங்க நரகவாதி, நான் கூறுகின்றேன் நீங்க சொர்க்கவாதி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி வழிகாட்டினாங்க, தாகத்தை பற்றி தவறை பற்றி குற்றங்களை பற்றி பேசுற சந்தர்ப்பம் வருது, அதை கிண்டாதீங்க, அதை பேசாதீங்க, அதை இப்பாட் பண்ணாதீங்க, நலன்களை பேசுங்க, நன்மைகளை பேசுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதை நாங்க இருக்கிற காலம் ரொம்ப பயங்கரமான காலம். எங்களுடைய நாட்டிலையும் அப்படித்தான், பக்கத்து நாடுகள்ல நாங்க பார்க்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், அது போன்ற இன்னும் பேமாவாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வகையில அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள், ஒழிக்கப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். அதனால முதலாவது பெரும்பான்மை சமூகத்திற்கு நாங்கள் யாருங்க விளங்க வைத்ததற்கு முதல்ல நாங்கள் அத்தனை பேர்களும் ஒன்றுபடும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும்,
பிரச்சனைகள் இருக்கும், மாற்று கருத்துக்கள் இருக்கும். நபியுடைய காலத்திலேயும் இருந்தது. பின்னாலுள்ள நான்கு ஹலீஃபாக்களுடைய காலத்தில், அதற்கு பின்னாலே இமாம்களுடைய காலத்தில், அதற்கு பின்னால வந்த முஹத்தீஸ்களுடைய காலத்தில், ஏன் அதற்கு பின்னால வந்த தரீக்காவுடைய சேஷனார்கள், எத்தனையோ தரீக்காக்கள் உருவானதும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் இத்தனையோ தரீக்காக்கள் முழு வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம்னா, இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக இவர் அவரை செல்ல, அவர் இவரத்தை தல்ல, இவர் அவருக்கு எதிராக செயல்படல. ஆனா துரதிஷ்டவசம் நாங்கள் வாழ்கிற காலத்தில் சைத்தான் தான் எங்களோட விளையாடி கொண்டு மாற்று கருத்தில் உள்ளவரை காப்பிரை விட மோசமாக பார்க்கக்கூடிய, காப்பிரை விட மோசமாக அவரை கருத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த சைத்தான் எங்களை தள்ளிவிட்டான். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர் நாங்க முஸ்லீம், நாங்கள் இந்த நாட்டுடைய இஸ்லாமியர்கள் கடந்த 1300 வருடமாக இந்த நாட்டில் எங்களுக்கு வரலாறுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்தோம் என்றால்தான் அதை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, நல்ல நல்ல சமூக பணிகள், ஊர்களுக்கு தேவையான நல்ல நல்ல பணிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதையும் பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். அதில் நாங்களும் பங்கு கொள்ளணும். அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்று ஆசையணும். இந்த சொந்த வாரத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை வெளிக்கணையை சேர்ந்த 300-400 மேற்பட்ட சகோதரர்கள் குடும்பங்கள் இடத்துல ஒன்று சேர்ந்து இந்த வெளிக்கணையில் ஏதாவது நல்ல பணியை செய்யணும். பெண்மணிகள் அவர்களுடைய நகைகளை கொண்டு வட்டிக்கு வைக்கிறாங்க, அந்த வட்டி இல்லாமல் ஏதாவது ஒன்றை செய்யணும். கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்தணும். இளர் ஜெனரேஷன் வேலை சார்ந்தோரும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலை தொழில்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கணும் என்று சொல்லி சென்ற வாரம் தான் மாஷா அல்லாஹ் அதற்காக நிறைய பணங்களை சேர்த்து அந்த பணிகளை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நல்ல செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்திலும் சைத்தான்கள் வந்து போடுவான். அவர் அப்படி சம்பாதிக்கிறாரு, இவர் இப்படி தேடுறாரு, இப்படி இருந்தா இப்படி கொடுக்கலாம். சில நேரங்களில் எங்களுடைய உள்ளங்களில் போடலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்ல பொதுப்பணிகள் நடக்கிற நேரத்தில் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும், உதவியாக இருக்கணும். உடலால இல்லாட்டி பொருளால குறைந்தபட்சம் நம்முடைய துவாக்களால நம்முடைய அபிப்பிராயங்களால அவர்களை இன்னும் நாங்கள் உற்சாகப்படுத்தினோம் என்றால் இன்னும் கூடுதலான நல்ல பல பணிகளை ஊர்வ நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவேயா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. விசேஷமாக உலகத்தில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நாடுகளில் முஸ்லீம்கள் அழிக்கப்படுகின்றார்களோ யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணம் யா அல்லாஹ், வேற எந்த காரணமும் இல்லையா அல்லாஹ், முஸ்லீம்கள் அழிக்கப்படுகின்றார்களையா அல்லாஹ், அந்த முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, சிறுவர்களையும் பெண்மணிகளையும் பாதுகாப்பாயாக, அவர்கள் இறந்தவைகளை விட சிறந்தவைகளை அவர்களுக்கு மீண்டும் திருப்பிக் கொடுப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமை சீராக்கி வைப்பாயாக, முதலாவது நமக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக, இரண்டாவது நாங்கள் இஸ்லாமியர்கள் அத்தனை பேர்கள் ஒன்று நின்று பெரும்பான்மை சமூகத்திற்கு முன்னால உதாரண பொய்சர்களாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் அச்சமற்ற பயணத்தை சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மதுக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.